ஏகாதிப்பர் என்னை உனக்கு அடியேன் என்று பிறர் எல்லாம் பிறர் எல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிற மற்றவர்கள்லாம் என்னை வந்து பார்ப்பார்கள். பார்த்து ஏசாதிப்பரு உன்னையே ஏசுவார்கள். இந்த ஒரு பைத்தியத்தை இப்படி ஊர்ல உலகத்துல விட்டு வச்சிருக்கியே, இவனுக்கு மோட்சம் கொடுக்கப்படாதா? ஏன் இன்னும் கொடுக்கவில்லை? உன்னையே ஏசுவார்கள், அது மட்டும் போதாது என்று சொல்லி என்னை ஏசா நிற்பரு என்னை பார்த்து ஏசுவார்கள். ஏண்டா, அவன்தான் உனக்கு மோட்சம் கொடுக்க மாட்டேங்கிறான், இன்னும் ஏன் அவனை கட்டிட்டு நீ நின்று அழுதுகிட்டு இருக்கிற, அவனை விட்டுட்டு போக கூடாதுன்னு என்னையும் பார்த்து வைவார்கள். என்னை ஏசா நிற்பர் உனக்கு அடியான் என்று. அந்த வித்தனுக்கு இவன் ஒரு வித்தன் என்று உன்னோடு சேர்த்து என்னையும் ஏசா நிற்பர் உனக்கு அடியான் என்று. உனக்கு இவன் ஒரு அடியான், நீ ஒரு பித்தன், ஆனா இவனும் பித்தன், பித்தனுக்கு பித்தன அடியாரா இருக்கான் என்பதாக சொல்லி உன் பெயரை சொல்லி உனக்கு இவன் அடியான் என்று என்னையும் ஏசா நிற்பர். அது மட்டுமல்ல, பிறரெல்லாம் பேசா நிற்பர், மற்றவர்கள்லாம் இந்த விதமான பேச்சுக்கள் இன்னும் எத்தனையோ அத்தனையும் பேசுவார்கள். என்னை பற்றி இந்த உலகத்தில் பல பல விதமான வார்த்தைகளினாலே பழித்து பேசுவார்கள். ஆனால் அது பற்றி நான் கவலைப்படுறதே கிடையாது. என்னை பற்றி இத்தனை பேர் இழிவாக தரக்குறைவாக பேசினாலும் கூட யான் கவலைப்படுவது? யான் தானும் பேணானிருப்பேன், யான் அவர்கள் சொல்லுவதை கொஞ்சம் கூட காதல போட்டுக்க மாட்டேன். என்னை பைக்கியம் என்றும் இறைவனை பித்து என்றும் அவர்கள் சொல்வதை பற்றி கவலைப்பட மாட்டேன். நான் உன்னைத்தான் பேணுவேன், பேணா நிற்பேன், உன்னை வழிபடுவேன். பேணா நிற்றல்ங்கிறது ஒரே வார்த்தை. ஆண் என்று என்பது நிகழ்கால இடங்கள், எதிர்மறை அல்ல. பேணா நிற்றல்னா பேணவில்லைன்னு அர்த்தம் இல்ல, பேணுகிறவன், உன்னை வழிபடுகிறவன் என்ற பொருள். அவர் வாரா நின்றான் என்றால் வந்து கொண்டிருக்கிறான் என்று சொல்வது போல ஆனின்று என்ற இடங்களை பெற்று வந்தது எதிர்மறை வார்த்தை அல்ல. பேணா நிற்பன், உன்னை பேணுவேன், இத்தனை பேர் என்ன வயசாலும் நான் உன்னை விட மாட்டேன், நீ தான் கடவுள், நான் தான் அடிமைன்னு உன்னை ஒரேபடியா பிடிச்சு கொண்டிருக்கிறேன் என்று சொல். பேணா நிற்பேன் நின் அருளே, நின் அருளே பேணா நிற்பேன், உன் திருவருளையே நான் பற்றி கொண்டிருப்பேன். திருவருள் எப்ப கிடைக்கும் கிடைக்கும் என்று அதையே நான் எதிர்பார்த்து தேஜஸ் உடையவனே, தேஜஸ் ஒளி, தேசா ஒளியாக இருப்பவனே, தேசுனா ஒளி, தேசு உடையவன் தேசன், அவனை கூப்பிடுற போது தேசான்னு வரும். அதனால தேசா நேசரு சூழ்ந்திருக்கும் திருவோலக்கம், நீ திருவோலக்கத்திலே எழுந்தருளி இருக்கிறாய், உன்னை சுற்றிலும் உனது நேசர்கள் அடியார்கள் கூடியிருக்கிறார்கள். அப்படி அடியார் கூடியிருக்கிற அந்த திருவோலக்கம் என்று சொல்லுகிற ராஜசபை இருக்கே, அந்த ராஜசபையில நானும் வந்து பார்க்கணுமே, என்னையே அழைக்கப்படாதான்னு கேட்கிறேன். இந்த திருவோலக்கம் இங்க இருக்கு, கைலாசத்தில் இருக்கு. இது வைணவர்களுடைய சம்பிரதாயம். வைணவருடைய சம்பிரதாயத்துல மோட்சங்கிறது அதான், அதுக்கு மேல ஒரு மோட்சம் இருக்கிறதா ஒட்டுகிறது இல்ல. வைகுந்தத்துல அந்த பாம்பு அப்படி வரிசையா படம் எடுத்து கீழே பீடமா சுற்றி இருக்க, மேலே குடை குடிக்க, அதுல நாராயணர் உட்கார்ந்திருக்கார், அவருக்கு பக்கத்திலே தேவர்கள்லாம் இருக்காங்க, மற்ற பெரிய பெரிய முனிவர்கள்லாம் அங்கு நிற்கிறார்கள். அது அவனுடைய ராஜ்ய சபை. அந்த ராஜ்ய சபையிலே எத்தனை எத்தனையோ நித்திய சூரியர்கள்லாம் வந்து அவனை வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். அவனை கண்டு சேவிப்பதே இன்பம், அதுதான் மோட்சம். இதுதான் வைணவர்களுடைய கொள்கை. அதை தவிர வேறொரு இன்பம் இருப்பதாக வைணவர்கள் சொல்லுவதில்லை. வைகுந்தம் அடைவதுதான் மோட்சம். வைகுந்தத்திலே அவன் திருக்கோலம் திருவோலக்கம் என்று சொல்ற ராஜா கொலு இருக்கிற மண்டபம் இருக்கே, அந்த மண்டபத்திலே அவன் கொலு இருப்பான், அந்த கொலு காட்சியை பார்ப்பதே ஒரு இன்பம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அது போல நம்முடைய சைவத்துல சொல்லுல, சிவன் கைலாயத்தில் இருக்கிறான், அங்கே அவன் பொன்னம்பலம் என்ற ஒரு அம்பலத்திலே கூத்தாடுகிறான், அவனை போய் தேவர்கள் சேவிப்பார்கள், சேவித்து திரும்புவார்கள். அந்த சேவிக்கிற காலம் இருக்கே அது திருவோலக்கம் தான், அவனுடைய காட்சி கொடுக்கிற நேரம். அப்ப எல்லாரும் வருவார்கள், வரம் கேட்டவர்களுக்கு வரம் கொடுக்கிறான், திரும்பி வந்து உள்ளார்கள். ஆனா வைகுண்டத்துக்கு போனவன் அங்கேயே இருப்பார்கள், அவனுடைய காட்சியை சதா காலம் கண்டு அனுபவிச்சுட்டே இருக்கிறது தான் அவர்களுக்கு மோட்சம். கைலாயத்தில் அப்படி இல்ல, கைலாயத்தில் இருக்கிற இறைவனை நாம் கோயிலுக்கு சாமி பார்த்துட்டு திரும்ப வீட்டுக்கு வர்றது மாதிரிதான் தேவர்கள்லாம் கைலாயத்துல போய் இறைவனை சேவிச்சுட்டு திரும்பி தங்களுடைய இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்படித்தான் நம்முடைய புராணங்கள்ல பார்க்கிறோம். அது அதை இவர் திருவாலக்கமா சொல்றார். வைணவ சம்பிரதாயத்தை வச்சு பேசுறாரு. மதுரையில வைணவம் கொஞ்சம் அதிகம். இவர் மதுரையை ஒட்டி பிறந்ததுனாலே வைணவ சம்பிரதாயம் எல்லாம் இவருடைய மாடல்கள்ல புகுந்து வருது. அந்த திருவாலக்கம் என்று அந்த வைகுண்டத்திலே இறைவனை சேவிக்கிற சேவிப்பை போல நானும் கைலாட்டத்திலே உன் திருவாலக்கம் கண்டு தரிசிக்க வேண்டும் என்று அந்த ஆவலை வெளிப்படுத்துகிறார். இங்க அதான் பார்க்கணும். நேசரு சூழ்ந்திருக்கும் உன்னுடைய அன்பர்கள் குழுமி இருக்கிற திருவோலக்கம் சேவிக்க உன்னுடைய திருவோலக்கத்தை நான் சேவிக்க வேண்டும். இந்த சேவிக்கங்கிற வார்த்தையே வைணவர்களுக்குரிய வார்த்தை. அது சைவ சம்பிரதாயம் அல்ல. சேவித்தல் என்பது கும்பிடுதல் வணங்குதல் நம்ம சொல்றமே, அது அவர்கள் பெருமாளை சேவிச்சுட்டு வந்தேன்னு சொல்றது அவங்களுடைய சம்பிரதாயம். அந்த சம்பிரதாயமான வார்த்தை விழறதனாலேயே திருவோலக்கம் சேவித்தல் என்பது வைணவ சம்பிரதாயம் என்பதை நாம் தெரிஞ்சுக்கலாம். அதை ஒட்டி இவர் சைவத்திலையும் அப்படி காண்கிறார். அது போல நாம் கைலாயத்துல இறைவன் திருவோலக்கத்தை பார்க்கணும், அது சேவிக்க வேண்டும் என்ற ஆவல்ல இந்த பாடல் வந்திருக்கிறது. திருவோலக்கம் சேவிக்க ஈசா பொன்னம்பலத்தாடுதான் இறங்காயே. நான் கைலாயத்துக்கு வரணும், அந்த இடத்துல நீ திருவோலக்கத்துல எழுந்தருளும், உன் அன்பர்கள் பக்கத்திலே கூடி இருக்கணும், நான் வந்து உன்னை சேவிக்கணும், பெருமாளை சேவிக்கிற மாதிரி உன்னை நான் சேவிக்க வேண்டும். எனக்கு இது இனித்தான் இறங்காயே, எனக்கு கொஞ்சம் இறக்கம் காட்டி இதை எனக்கு நீ செய்ய வேண்டாமா, எனக்கு இதனை அருளை வேண்டாமா என்று அவர் கேட்கிறேன். அவை எனக்கு அருளி செய்ய வேண்டும் என்பது அவருடைய விண்ணப்பமாகிய ஒரு கருத்து இதிலே வருகிறதை நாம் பார்க்கிறோம். இவர் இறைவனுடைய திருவடியிலே ஒன்று போதலாகிய பேரின்பத்தை சுற்றுல சாயுஜ்யம் என்ற நிலை. கைலாசத்திலே போறது என்பது பதமுட்டி, அதாவது ஒன்று சாலோகம், அடுத்த சாமீபம், அதுக்கு பிறகு சாரூபம். இது மூணும் ஒரு உயர்ந்த பதவிகள் அல்ல. இதுக்கு மேல் இறைவன் திருவடியிலே இரண்டர கலந்து விடுதல் என்று சொல்லுகிற ஒன்றைத்தான் நம்முடைய சைவம் சாயுஜ்யம் என்ற உயர்ந்த பெயராக முத்திப்பேராக இருக்கிறது. அந்த முத்திப்பேராக இங்கே குறிப்பிடாமல் கைலாயத்தில் இவன் இருந்து கொண்டு கொடுக்கிற காட்சியை அங்கே சாலோகம் பெற்ற ஒரு நிலையிலே சேவிப்பவராகவோ அல்லது இறைவனை தொட்டு வழிபாடு செய்கின்ற அந்த சாரூபம் பெற்றவராகவோ, சாலோகம் சாமீபம் பக்கத்தில் இருப்பவராகவோ அல்லது இறைவன் திருவுருவத்தை கொண்டவராகவோ இருக்கிற நிலை போல பேசுகிறதுனாலே இது பதமுத்தியை பேசுகிறது இந்த பாடல். இந்த பாடல்ல பரமுத்தியை கேட்கல, அவர் பேப்பது பதமுத்தியாக இந்த பாடல் வெளிவந்திருக்கிறேன். சைவ சித்தாந்தத்தோடு நான் பார்த்து அந்த கண்ணோடு பார்த்து இந்த பாட்டை ஆய்வு செய்து எதில் எதை அவருக்கு சுட்டுகிறார் என்று சொல்றேன். இறங்கும் நமக்கு அம்பலக்கூத்தன் என்றே ஏமாந்திருப்பேனை, நான் ஏமாந்திருக்கிறேன். அதாவது எதிர்பார்த்து கொண்டிருக்க, ஏமாத்தல் என்றால் ஒரு பொருள் நமக்கு கிடைக்காதா கிடைக்காதா கிடைக்காதா, எப்ப கிடைக்கும் எப்ப கிடைக்கும் என்று அப்படி எதிர்பார்த்து கிடக்கிறதா ஏமாந்து கிடத்தல் என்று சொன்ன. அப்படி ஏமாந்து கிடக்கிற போது அந்த திருவோலக்க காட்சியோ அல்லது இறைவன் திருவுருளோ நமக்கு கிடைக்கும்னு நினைக்கிறாராம். இறங்கும் நமக்கு அம்பலக்கூத்தன், அம்பலக்கூத்தன் நமக்கும் இறங்குவான். நமக்கு இன்னைக்கு இல்லாட்டி ஒரு காலத்துல இறங்கி என்னையும் அந்த கைலாயத்தை கூப்பிடுவோம், திருவோலக்கத்தை நாமும் போய் பார்க்கலாம் என்று இவருக்கு ஒரு நைப்பா அந்த ஆசையில இந்த வார்த்தைகளை சொல்ற. அம்பலக்கூத்தன் இறங்கும் நமக்கு, நமக்கும் இறங்கி அருள் செய்வான் என்று என்று என்பதாகவே ஏமாந்திருப்பேனை, இதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற என்னை அருள் கற்பனை கற்பித்து ஆண்டாய். இப்ப நான் இப்படி நினைச்சிட்டு இருக்கேன், ஆரம்பத்திலே குருநாதரா வந்த காலத்திலே எனக்கு கற்பனை செய்து கற்பித்தார், எத்தனையோ கலைஞானங்களை எல்லாம் உரைத்தார், பெரிய பெரிய உண்மைகளை எனக்கு குருநாதராய் வந்து கற்பித்தாய். அதான் கற்பித்து ஆண்டாய் கற்பனை. கற்பனைனா இல்லாததுன்னு அர்த்தம் இல்ல, படிப்பு. கற்பனை என்பது படிப்பு என்ற பொருள். அணை என்பது ஒரு தொழில் பெயர். கற்பு என்றால் கற்றல், கற்றலே ஆகிய தொழிலை கற்பனை என்று சொல்றார். படித்தலை எனக்கு கற்பித்தாய், எத்தனைய கலைஞானத்தை எனக்கு நீ குருநாதராய் வந்து சொல்லிக் கொடுத்தாய். ஆனா இத்தனையும் படிச்சுட்டுனா என்னானே, மேய்க்கிறவன் இல்லாத மாடு போல தன்னிச்சையா திரியறவனா போயிட்டேன். ஆழ்வாரிலி மாடானே, ஆழ்வாரிலி மாடு ஆவேனோ, ஆழ்வாரில்லாத மாட்டை போல் போய்விடுவேனோ. ஒரு மாடு என்றால் அதை கட்டி போட்டு அதை மேய்க்கிறவன் ஒருத்தர் இருக்கணும், அது உரிய காலத்துல அவிழ்த்து மேய விடணும், உரிய காலத்துல தீனி கொடுக்கணும், மறுபடியும் உரிய காலத்துல கட்டி விடணும், அதுக்கு மேற்பார்வை ஒரு ஆள் இருக்கிறது. அப்படியே இல்ல, கட்டுறதும் இல்ல அறுக்கிறதும் இல்ல, அந்த மாடு தன்னிச்சையா தெரியறது, தனக்கு வேண்டியதோ வைத்திக்கிறது என்று வந்து விட்டால் அந்த மாடு உட்பட. அது போல நான் தெரிவேன் தெரிகிறவனா ஆய்விடுவேனோ? என்னை கட்டுப்படுத்தி ஆழ்கின்றவனாகிய நீ மேய்ப்பானாக இருந்து நான் மாடாக அடங்கி இருக்க வேண்டும். நீ மேய்ப்பான் இல்லாத மாடு போல் நான் ஆய்விடுவேனோ என்று அஞ்சுகிறேன். ஆழ்வார் இலி மாடு மேய்க்கிறவன் இல்லாத மாடாக ஆவேனோ? அந்த மாடு போல் நான் வீணாக போய்விடுவேனோ? நெருங்கும் அடியார்களும் நீயும் நின்று வினை நிலவி விளையாடும். நீ கைலாயத்திலே நீ தங்கியிருக்கிறாய். உனக்கு பக்கத்திலே உன் அடியார்கள்லாம் கூடியிருக்கிற. நெருங்கும் அடியார், உன ரொம்ப சமீபமாக வருகிற அடியார், சமீபம் பெற்ற அடியார் வச்சுக்கோ. நெருங்கும் அடியார் இருப்பதனால சாலோகம் இல்ல, சமீபம் பெற்ற அடியார், நெருக்கம் பெற்ற அடியார். நெருங்கும் அடியார்களும் நீயும் நின்று நிலாவி ரெண்டு பேரும் அங்கே ஒன்று சேர்ந்து இருந்து வித்தியாசம் இல்லாமல் விளையாடும் விளையாடுகிறீர்கள். அப்படி விளையாடுகிற மருங்கே சார்ந்து அந்த இடத்துல நானும் வந்து உன்னோட விளையாடுறதுக்கு ஆசையா இருக்கேன். அத்தனை அடியாண்டு உன்னோடு சேர்ந்து கைலாயத்தில் நெருங்கி விளையாடுறார்களே, அவர்கள் விளையாடுகிற மருங்கு மருங்குன்னு அந்த இடம். மருங்கே சார்ந்து வர எங்கள் வாழ்வே வாவென்று அருளாயே. மருங்கே சார்ந்து வர அந்த பக்கம் நீனும் சார்ந்து வர வேண்டும் என்பதற்காக வா என்று அருளா, என்னை வா என்று கூப்பிடக்கூடாத ஒரு வார்த்தை வான்னு சொல்லிட்டா நான் உடையாந்துருவேனே. அந்த உத்தரவு இல்லாமையினால் தானே இந்த உலகத்தை நான் கடந்து கொண்டிருக்கிறேன், என்னால் வர முடியாமல் இருக்கிறேன். இறைவன் வான்னு உத்தரவு போட்டா அவன் போயிடுவான், அவன் சங்கல்பம் இருந்தா நடந்து போகும். அவனுடைய சங்கல்பம் இல்ல, அவன் வான்னு சொல்லல. இந்த பூலோகத்துல இந்த மாணிக்க வாசல் இருந்து கொண்டிருக்கிறார், அதைத்தான் சொல்ற. என்னை வா என்று நீ சொல்ல வேண்டாமா என்று கேட்கிறேன். அருளாது ஒழிந்தால் அடியேனி அஞ்சேல் என்பார் ஆர். பெருமானே, நான் நிச்சயம் அழுகிறேன் புலம்புகிறேன், எனக்கு துணை இல்லாமல் கதறேன். எனக்கு நீ குருநாதரா வந்து ஆண்டு விட்டு இப்ப மறைஞ்சு போனாய். மீண்டும் என்றாவது ஒரு நாள் அந்த குருநாதரா வந்து என்னை நீ காக்கணும். அப்படி காக்காமல் அருளாமல் விட்டுவிடுவாயானால், அருளாறு ஒழிந்தால் எனக்கு கருணை செய்யாமல் நீ விட்டு விடுவாயானால், உன்னை தவிர வேறு யாராவது என் பக்கத்திலே வந்து அஞ்சேல் என்பாரார். அப்பா பயப்படாதே, நான் உனக்கு மோட்சத்தை தரேன் என்று எனக்கு தைரியம் சொல்றவர் யார்? அஞ்சேல் என்பார். நீ பயப்படாதே என்று சொல்லுகிறவர் ஆர்? வேறு எந்த தேவர் இருக்கிறார்கள்? எந்த தேவர் என்ன தட்டி குடித்து நீ பயப்படாதே, அந்த சிவன் மோட்சம் கொடுக்காட்டி போகட்டும், நான் என்னுடைய பதவியில் இருக்கிற இடம் தர்றேன்னு யாரான் சொல்றதுக்கு முன் வருவானா? அப்படி சொல்றதுக்கு ஆள் இருக்கானான்னு கேட்கிறேன். அடியேனே அஞ்சேல் என்பார் ஆ ஆடிக்கு. பொருளா என்னை புகுந்தாண்ட பொன்னே, நான் ரொம்ப கீழ்த்தரப்பட்டவனா இருந்தேன், என்னை மேற்படும் பொருளாக பொருளா பொருளாகும்படி எல்லாரும் மதிக்கிற பொருளாக என்னை ஆக்கினாய், பொருளாக என்னை ஆண்டாய். அப்படின்னா என்னை ஒரு நல்ல பொருளாக மதிப்புள்ள பொருளாக ஆக்கி என்னை ஆட்கொண்டாய். ஆட்கொண்டதனாலே இவருக்கு என்ன கிடைச்சதுன்னா, இவர் நல்ல பொருளாக விலை மதிப்புள்ள பொருளாக மாறிவிட்டார். மாணிக்க வாசகர் உயர்ந்த ஞானியாகல்ல மாறுறார், அதான் என்னையும் ஒரு பொருளாக விலை மதிக்க முடியாத பொருளாக ஆட்கொண்டிருக்கிறார். பொருளா என்னை புகுந்து ஆண்ட பொண்ணே, என் உள்ளத்திலே புகுந்து என்னை ஆட்கொண்ட பொண்ணே, பொன்மயமான பெருமானே, பொன்னம்பலத்திலே கூத்தாடுகின்றே நடராஜ பெருமானே, மறுநாள் மனத்தோடு உனை பிரிந்து வருந்துவேனே. ரொம்ப மயங்குகின்ற மனத்தை உடையவனாக இருக்கிறேன், இப்ப உன்னை பிரிந்து வருந்துகிறேன். உன்னை பிரிந்து என்பது யாரை சொல்றாருன்னா, குருநாதரை. குருநாதரா வந்துட்டு பிறகு அந்த உருவம் காட்டாமல் மறைஞ்சுட்டார் இல்லையா, அதனாலே அந்த ஏக்கம் இறைவனை காண முடியாமையான ஏக்கத்தை எடுத்து சொல்றேன். உனை பிரிந்து வருந்துவேனே, இப்படி வருந்து கொண்டிருக்கிற என்னை வாவென்று நீ கைலாயத்தில இருந்து கொண்டு அங்கேருந்து என்ன வான்னு சொன்னா போருமே, நான் வந்து விடலா. உன் தெருளார் கூட்டம் காட்டாயே, உன்னுடைய தெருள் அதாவது ஞானம் நிறைந்த கூட்டம். தெருள் என்றால் ஞானம், தெருளார் ஞானம் உடைய கூட்டம் அடியார் கூட்டம். ஆகாயத்திலே இறைவனுக்கு பக்கத்திலே கைலாயத்தில் இருக்கிற அடியார்கள் எல்லாம் பெரிய ஞானிகள், நிறைந்த ஞானம் பெற்றவர்கள், அதான் தெருளார் கூட்டம். ஞானம் நிறைந்த கூட்டத்தை காட்டு, எனக்கு காண்பி. அந்த அடியார்களை என்னை ஒருத்தனா சேர்த்துக்கோ, அவனோட கூட்டு என்று கேட்கிறேன். காட்டாயேல் செத்தே போவேன், நான் செத்து போனால் அப்படி செத்து விடுவேன். செத்தே போனால் நான் உன் திருவருளே பெறாம இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற மனுஷரை போல நானும் உயிர் விரித்து விட்டேன். ஆனால் ஊரில் இருக்கிறவனா பார்த்து சிரியாரோ இருக்க மாட்டார்களா? என்னையா அன்னைக்கு திருப்பெருந்துறையில இவனை வந்து ஆண்ட, கடைசியில இவனுக்கு கைலாய் கொடுக்காம மத்த உயிரோடு உயிராய் இவனு செத்துட்டான்னு சொல்வார்களே, அந்த மாதிரி என்ன சாக விட்டுடலாமா என்று கேட்கிறேன். நான் மற்றவர்களை போல சத்து விடக்கூடாது அப்படின்னு இவர் எந்த விதமான முத்தி போறாருன்னு நினைச்சு பார்த்தா தெரியும். கடைசியில இறைவனோடு போகிறவர் இந்த உடம்பே இல்ல, உடம்பே ஜோதிமயமா மாறி போகுது, உடம்பே மறைஞ்சுட்டு மற்ற உலகத்துல வாழ்கிறவன்லாம் உடம்ப போட்டுட்டு உயிர் பிரிஞ்சு போறான். உடம்பு பணமாது, இந்த பணத்தை தூக்கிட்டு போய் இவன் சுடுகாட்டுல கொடுக்க வேண்டிய கடமை எல்லாம் இவன் உலகத்தவனுக்கு வருது. ஆனா மாணிக்க வாசகர் இறைவனோடு கலந்த பிறகு அவருடைய உடம்பு இந்த பூலோகத்துல கிடைக்கல, அதுக்கு எந்த ஈமக்கிரியும் யாரும் செய்யல, அந்த உடம்பு அப்படியே ஜோதியில கரைஞ்சு போச்சு. அதனால அவர் செத்து விட்டாருன்னு சொல்ல முடியாது, அவர் இறைவனோட கலந்தார். அது மாதிரி கலக்கணுமே தவிர உலகத்தை வரப்போல நானும் இந்த உடம்ப கீழே போட்டு மத்தவங்களை போல செத்து போய் என் உடம்புக்கும் ஒன்று செய்வார்களானால் உலகத்தவர் முன்னே செய்ய மாட்டார்களா? இவனை எப்படி நான் அடியாருன்னு நம்புவது என்று கேட்கிறேன். சிறியாரோ உன்னை பார்த்து நகைக்க மாட்டார்களா? சிரித்தல் பரிகசித்தல். இறைவனே, நீ ஆண் கொண்டவனுக்கே இப்படி கைவிட்டுட்டியே, இது நியாயமா என்று உன்னை பார்த்து உலகம் சிரிக்குமே என்று சொல்லுகிறார். இதெல்லாம் உலகம் சிரிக்குமா? சிரிக்க முடியும் இறைவன் நடப்பானா? அப்ப இறைவன் பார்த்து நீ செய்யறது நியாயமானு கேட்கிறாரு, இறைவன் செய்யறது நியாயம் இல்லையா? இதெல்லாம் கணக்கு விட்டுவார். இறைவனை பார்த்து இவர் என்ன கேட்கிறார், நீ இப்படி என்ன கைவிட்டுட்டியே, என்ன வரமாட்டேன்னு கூப்பிடுறியே, இது தகுமா? தகுமா என்று உலகம் கேட்குமே, இது நியாயந்தானாண்டு உலகம் சிரிக்குமேனு கேட்கிறாங்க. அப்ப இறைவன் தகாத காரியத்தை செய்கிறான் என்பது போல இவர் பேசுறார். உண்மையிலே இறைவன் தகாத காரியத்தை செய்கிறானா? கிடையாது. மாணிக்க வாசகர் கொஞ்ச நாள் உலகத்துல வச்சிருக்கார், இப்படிதான் அழட்டும், இப்படி பாடட்டும், இது உலகத்துக்கு கிடைக்கும், இந்த பாடல் உலகத்துக்கு கிடைக்கும். இவர் என்ன அனுபவத்தை மனதில் உண்டாக்கி கொண்டார் என்பது உலகத்துக்கு, இந்த பாட்டு இல்லைன்னா எப்படி தெரியும்? அதனால இறைவன் இவர் விட்டு வச்சிருக்கிறார் உலக உபகாரத்துக்கு. இவர் ஒரு உரியவராக கொஞ்ச நாள் இருந்து பாடலை பாடணுங்கிறத இல்லாட்டி அவரு அப்பவே மோட்சத்துக்கு அழைச்சு கொண்டு போயிருப்பார். மோட்சத்துக்கு அழைச்சு கொண்டு போக தெரியாமல் இல்லை, இவனை வச்சுதான் உலகத்துக்கு நல்ல நூலை தர வேண்டும் என்பதற்காக இவரை விட்டு வைத்திருக்கார். ஆனால் இறைவன் செய்தது அநீதி அல்ல. அநீதி அல்லாதவும் இப்படி சொல்லுகிறார்களேன்னா, ஒருத்தனுக்கு வருத்தம் வந்துட்டா வருத்த நிலையில எது நியாயம் எது அநியாயம் தெரியாது, தான் செய்யறதுதான் நியாயம்னு நினைப்பான். அப்போ தான் செய்யறது அநியாயம், ஆனா கடவுள் செய்வது நியாயம் என்பதை அவனால் உணர முடியாது. அப்ப என்ன பண்ணுவான், தான் என்ன ரொம்ப யோகியன் மாதிரியும் இறைவன் தான் தனக்கு தப்பு செய்யற மாதிரியும், உனக்கு அப்பா கடவுளே உனக்கு கண்ணு இருக்கா, நான் எத்தனை நாள் உன் கோயில்ல வந்து சுத்தனே, உனக்கு எவ்வளவு அவசியம் பண்ணேன், எத்தனை அர்ச்சனை பண்ணேன், எங்க வீட்டுக்கு இப்படி ஒரு வருத்தம் எல்லாம் நீ உண்டு பண்ணலாமான்னு எத்தனை சாமானிய ஜனங்கள் இறைவனை மிகச் சுலபமாக திட்டி விடுகிறார்கள். திட்டுறது காரணம் இவங்க வருத்தம். வருத்தம் வந்த போது நியாயம் தெரியாமல் இறைவனை திட்டுறாங்க, இறைவன் தவறையே செய்ய மாட்டான். சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் இப்படித்தான் ஒரு இடத்த நடந்து விடுறார். அவருக்கு ரெண்டு கண்ணும் இல்லாத ஒரு பெரிய கஷ்டம், துன்பப்படுகிற வேதனை. அந்த வேதனையில அவர் கண்ணு வேணும்னு கேட்கிறார். காஞ்சிபுரத்துல ஒரு கண்ணு கிடைச்சு வச்சு, இன்னும் ஒரு கண்ணு கிடைக்கல. ஒவ்வொரு ஊராக கேட்டு வர்றாரு, எந்த ஊர்லயும் கிடைக்கல. கடைசியில ரொம்ப வேண்டியப்பட்ட ஊர் திருவாரூர் தான். திருவாரூர்ல போய் இருந்துட்டு இறைவனை கேட்கிறார், இறைவனே எனக்கு கண்ணு தரியா இல்லையா, தரமாட்டியா, நீயே வச்சுட்டு வாழ்த்து போப்பா, கொடுக்கலன்னா என்ன, எனக்கு கொடுக்க வேண்டிய கடனை நீ கொடுக்கலன்னு நீ தான் வச்சுட்டு வாழ அப்படின்னு எப்படி இந்த கடன் கொடுத்தவன் கடனை வச்சு உங்களுக்கு முடியாம ஆத்திரத்துல பேசுறானோ அது போல என்னுடைய கண்ணை நீ வாங்கிக்கிட்ட, உனக்கு மூணு கண்ணு இருக்கு, அது போதாவது இன்னும் ரெண்டு கண்ணு எழுதி வாங்கிட்டு வேணா வச்சுக்க, முக்கணா முறையோ வாழ்ந்து போதி என்றெல்லாம் அவளை சொல்ல வர. ஆகவே குற்றம் ஒன்றும் செய்ததில்லை, கொத்தையாக்கினா எந்த தப்பு பண்ணலப்பா, என் கண்ணை நீ குருடாக்கினே, இது என்ன நியாயம் அப்படி கேட்கிறேன். இவர் குத்தம் செய்யாமலா இறைவன் கண்ணை வாங்கிக்கிற? அப்ப இறைவன் தவறா செய்வான்? அப்ப தவறு செய்தது இவர் தான். ஆனால் இவர் தவறு செய்ததை இவர் உணர முடியல, ஏன்னா வருத்தம். வருத்தம் வந்தபோது தன் செய்த குற்றம் தனக்கு உணர முடியாது, தன்னை காக்க வேண்டிய காக்கவில்லை என்ற குற்றம் தான் இவருக்கு தெரியும். அப்போ இறைவன் மேல பழிச்சான் சொல்வார், நீளாடிமை உனக்கே ஆளாய் பிறரை வேண்டாதே, மூலாதி போல் உள்ளே கணன்று முகத்தால் மிகவாடி ஆளாங்கிருக்கும் அடியார்தங்கள் அல்ல அல்லல் சொன்னக்கால் வாழாங்கிருப்பி வாய கறக்காம இருக்கிற வாழ்ந்து போதிலே இந்த மூணு கண்ணியோட இந்த ரெண்டு கண்ணியும் சேர்த்து வச்சு வாழியா அப்படிங்கிற. குற்றம் ஒன்றும் செய்ததில்லை, கொத்தையாக்கினி, நீரே பழிபட்டி, நீதாயா தப்பு செய்ய, உனக்குதாயா பழி, இப்படிலாம் சொல்றாரு. அப்ப இறைவன் உன்படி பயிற்சியை பயன்படுத்தாமனா இறைவன் மேல் குறைய சொல்லக்கூடாது, ஏன்னா இறைவன் எந்த ஒரு குற்றத்தையும் செய்யாதவன். அப்ப குற்றவாளிய அல்ல, குற்றவாளி ஆயிட்டான்னா அவன் கடவுளா இருக்க முடியாது. அதனாலே இப்படி இவர்கள் பேசுவதற்கு காரணம் தன்னுடைய வருத்தம் தாங்காமல் சொல்கிற, வேதனை தாங்காமல் சொல்கிற வார்த்தையை தவிர இறைவன் மேல் பழி உண்டு என்பது மட்டும் யாரும் கொண்டு போய் விடக்கூடாது. அதனால இறைவன் தவறு செய்துட்டான், மாணிக்க வாசகர் இப்படி எல்லாம் கஷ்டப்படுத்திட்டான்னு மாத்திரம் சொல்லக்கூடாது. அதுக்கு பிறகு அடியார்கள், தான் வாழ்ந்த காலத்திலே சிதம்பரத்திலே இருந்த அடியார்கள் யார், அவர் கூட்டத்திலே இவர் சேர்ல, இவர் தனியாவே இருக்க. சிதம்பரத்திலேயே மாணிக்க வாசகர் இருக்கிற காலத்திலேயே வேறு சில அடியார்கள்லாம் இருக்காங்க, ரொம்ப பரிபக்குவமான அடியார்கள். அந்த பரிபக்குவமான அடியார்களோடு சேராமை இவர் ஒதுக்கியே நிற்கிறார். அதனால்தான் முதல்ல கேட்டார், அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரிய, பேர்பட்ட பக்குவான்மார்களுடைய கூட்டத்திலே என்னையும் ஒருவனாக நீ சேர்க்கணுமே, சேர்க்காம என்ன ஒதுக்கியே வச்சிருக்கிறேன்னு கேட்டார் உன்னே. அப்பேற்பட்ட அடியார் யார், அவர் எப்படிப்பட்டவர் என்று அவருடைய இயல்பை அடுத்த பாட்டுல சொல்லப்படுற. சிரிப்பார் கழிப்பார் தேடிப்பார் திரண்டு திரண்டு உன் திருவார்த்தை விரிப்பார் கேட்பார் மெச்சுவார். அந்த அடியார்கள் சிரிப்பார், தன்குள்ளே இறைவனை நினைத்து நினைத்து அந்த ஆனந்தம் உள்ளத்திலே வந்தபோது அந்த ஆனந்தத்தின் அறிகுறியாக வாயிலே புன்சிரிப்பு காட்டுவார். உடம்புக்குள்ளே மகிழ்ச்சி இருந்தால் மகிழ்ச்சி முகத்திலே புன்சிரிப்பாக வெளிப்படும். ஆக உள்ளத்தில் உள்ள ஒரு மகிழ்ச்சியை புன்சிரிப்பாலே வெளிப்படுத்துவார். அது மட்டுமல்ல, ரொம்ப தாங்க முடியாத காலத்தில் ஆஹான்னு கூட சத்தம் போட்டு சிரித்து விடுவார். சிரிப்பார்கள் புன்சிரிப்போடு மட்டுமல்ல, வாய் திறந்தும் கத்தியும் அலறியும் கூட சிரித்து விடலாம். ஏன்னா அந்த அடியார்களுடைய அந்த உணர்ச்சி பெருக்கு போகும்போது அவர்கள் என்ன சொல்லுகிறோம் என்ன செய்கிறோம் என்று அவர்களுக்கு தெரியாது. அதான் தலையார கும்பிட்டு கூத்துமாடி சங்கரா சய போற்றி போற்றி என்று அலறான் இல்லை, ஓடு சத்தம் போடுவோம். பக்கத்தில் இருக்கவனுக்கு காருக்கு இடையூறாயிருக்கும் என்று கூட கவலைப்பட மாட்டார்கள். அவங்க கோயில்ல போய் அப்படி சத்தம் போட்டு ஒரே கூச்சல் போடுவார்கள். அது மாதிரி சிரிப்பார் கழிப்பார், தன் மனத்துக்கு தாங்களே இன்பம் அனுபவிப்பார். கழித்தல் என்பது மனத்துக்குள்ளேயே ஏற்படுத்தக்கூடிய ஒரு இன்பம், அதான் கழிப்பு என்று சொல்கிறோம். மகிழ்ச்சி அடைவர் தேனிப்பார், அப்படி மனசுல நினைச்ச உடனே வாயில ஏதோ திப்பது போல ஒரு பாவனையால் சப்பு கொட்டுவார்கள். தேனித்தல் என்பது சப்பு கொட்டுதல். அப்படி ஒரு தேனை ஒரு வாயில ஒரு தொட்டு விட்ட உடனே அது எப்படி இருக்கு ருசி பார்க்கட்டா அந்த சப்பு கொட்டுறதுன்னு சொல்றமல, அது மாதிரி அவர்கள் அந்த இறைவனை நாக்கினாலே கூட சுவைத்து பார்ப்பார்கள். அதான் தேனிப்பார். அதுக்கு வேற அர்த்தம் சொல்வார். வடமொழியிலே தியானம் என்ற ஒரு சொல் இருக்கு. தியானம் என்பது வினைமுற்றாக வரும்போது தியானிப்பார் என்று வரும். தியானிப்பார் என்பது தேனிப்பார் என்று சொல் மருவி விட்டது என்று உரை சொல்லுவாரும் உண்டு. அந்த இறைவனை தியானம் பண்றது பின்னே சொல்ல போறோம், இதே பாட்டுல பின்ன வரப்போகுது. அதனால மறுபடியும் இங்கே தியானிப்பார் என்று சொல்லுவது வேண்டாம். அப்படி பேசிட்டு இருக்க ஆகும் என்ன பிரமாதம் என்று தனக்குள்ளே தன் வாயில சப்பிக்குவார்களே அதுதான் தேனிப்பார். இது தனியா இருக்கிற நிலை. அந்த தனியா இருக்கிறவர் திடீர்னு இறைவனத்தை மனசில் நினைப்பார், அந்த மகிழ்ச்சியினாலே வாய்விட்டு சிரிப்பார், மனசிலே இன்பப்படுவார், வாயினாலும் சப்பு கொட்டுவார் என்பதை பார். அதாவது மெய் வாய் மனம் மொழி மெய்ன்னு சொல்ற, மனத்திலே கழித்தல், வாயினாலே அதாவது மெய்யினாலே சிரித்தல், அதன் பிற வாக்கினாலே சப்பு கொட்டுதல் என்று சொல்லுகிற இந்த மூன்றாலும் மகிழ்வார். அப்படி எல்லாம் ஒண்ணு சேர்வார். ஒரு பத்து பேஞ்சு அடியார் ஒன்னா சேருவாங்க. ஒன்னா சேர்ந்தவன ஒருத்தர் கதை சொல்ல ஆரம்பிப்பார். திரண்டு திரண்டு அந்த அடியார்கள் ஒரு இடத்துல ஒன்னா கூடிவிட்டு ஒருத்தர் பேச ஆரம்பிப்பார். நின் திருவார்த்தை விரிப்பார், உன் திருவார்த்தைனா அவருடைய புராண கதை. வார்த்தை என்பது இறைவனை பற்றிய பேச்சு, இறைவனை பற்றிய கதை. அந்த அடியார் கூட்டத்திலே ஒருத்தர் அந்த கதையை சொல்ல ஆரம்பிப்பார், மற்றவங்க பேச மாட்டார், கேட்டுக்கிட்டே இருப்பார். திரண்டு திரண்டு உன் திருவார்த்தை விரிப்பார் கேட்பார், மற்றவங்க என்ன கதை சொல்றாருன்னு அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கும். கேட்ட ரசனை தாங்காம மிச்சுவார், உடனே அட்டவள் ஆஹா பிரமாதம் சவால் அப்படிலாம் அந்த பாட்டு கட்சி கேட்கிறோம், கை தட்டி அதுக்கு இது கொடுக்கறான் பாருவோ. அது மாதிரி ஒரு அடியார் அந்த கதையை சொல்ல சொல்ல கேட்பவர்கள் மனமுருகி அது மிச்சுவார், ரொம்ப அழகு ரொம்ப அழகு ரொம்ப பிரமாதம் என்று சொல்லி அதை மிச்சுவார். திருவார்த்தை விரிப்பார் கேட்பார் மெச்சுவார். அப்புறம் கொஞ்ச நேரம் ஆச்சு. முதல்ல தனியா இருந்து மகிழ்ந்தது, எல்லாரும் அடியார் கூடி இருந்து மகிழ்ந்தது, அப்புறம் மறுபடியும் எல்லாரும் தனித்தனியா பிரிஞ்சு போயிட்டார்கள். அப்படியே எல்லாரும் பிரகாரம் செஞ்சு தட்சிணாமூர்த்தி சந்தில உட்கார்ந்துட்டான். தனித்தனியா உட்கார்ந்தார்கள். அங்க என்ன பண்றார்கள், வெவ்வேறு இருந்து உன் திருநாமம் தரிப்பார். வேறு வேறாக தனித்தனியாக தட்சிணாமூர் சன்னியில எல்லாரும் உட்கார்ந்து கொண்டு நின் திருநாமம் உன் திருவைத்தழுத்தை தட்சிணாமூர் சன்னியில ஜபம் பண்றாங்க. இத்தனை அடியாடி சேர்ந்து எல்லாம் உட்கார்ந்தாச்சு. இதுவரை சத்தம் போட்டு வா விட்டு விரிச்சு ஆகான்னு பேசினவர்கள் அத்தனையும் அடங்கி போய் தட்சிணாமூர் சந்திர மௌனம் சாதித்து அங்கே திருவைந்தழுத்து உரு போடுகிறார்கள். நின் நாமம் தரிப்பார் உன்னுடைய திருநாமமாகிய ஐந்தழு திருநாமம் ஐந்தழுத்தும் செப்பாராயில். இப்ப திருநாமம்னு வந்தாலேயே அதுக்கு பொருள் வந்து ஐந்தழுத்துதான் அர்த்தம் பண்ணும் தேவார திருவாசகங்கள்ல. அந்த திரு தரிப்பார் அதை தன் மனதிலே தங்க வைப்பார். தரித்தல்னா தங்க வை திரும்ப 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 சொல்றதான் தரிக்க வைத்தல். ஏதோ ஒரு தர நினைச்சாட்டாலும் மறந்துட்டானா தரிக்கல. அந்த சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம தொடர்ந்து ஆயிரம் லட்சம் கோடி என்று அதுவாடு திரும்ப திரும்ப மனசுல ஓடிக்கிட்டே இருக்கிறது தான் தரிக்க வைத்தல், அங்கே இருக்க வைத்தல், அதுதான் உரு ஏற்றுதல். தரிப்பார் அந்த தியானம் முடிஞ்சது. திருவைந்தட்டு முடியும் ஏந்திருக்கிறார். அப்படி ஏந்திருக்கிற போது என்ன சொல்லிக் கொண்டு ஏந்திருப்பார்கள், பொன்னம்பலத்தாடு தலைவா என்பார். அந்த ஜபம் முடிஞ்சு எழுந்திருக்கிற போது வெறு வார்த்தை சொல்ல மாட்டான், அப்பாடா வேலை முடிஞ்சது என்பது போல புற வார்த்தை பேசாமல் பொன்னம்பலத்தாடு தலைவா பொன்னம்பலத்தாட நடராஜா நடராஜா நடராஜான்னு சொல்லித்தான் ஏந்திருப்பார். அவர் முன்னே இப்படிப்பட்ட பக்குவான்மாக இருக்கக்கூடிய மற்ற அடியார்களுக்கு முன் நரிப்பாய் வெட்கமுடியவனாய் நான் ஏன் இருப்பேனோ, நான் அவர்களுக்கு முன் இருக்க முடியுமா, நானும் அவர்கள் கூட்டத்திலே ஒருவனாக அவ்வளவு பரிவக்கம் உடையவரிடத்திலே பரிவக்கமே இல்லாத நான் வெட்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றவனாகி அவர்களோடு கூடி இருக்க முடியுமா, நம்பி இதுதான் அத்தாயே நீ பெருமானே எனக்கு நீ அருள் புரிய அந்த அடியார் கூட்டத்தில் இருக்கிற தகுதியை கொடு அல்லது மோட்சத்துக்கு வருக என்று அவனை அழைத்துக்கொள் என்று இந்த நரிப்பு என்ப ஒரு சொல்லிருக்க. நான் உலகத்தில் சாதாரணமா இருக்கும் நரிக்கு நரிப்பா இருக்குன்னு சொன்னா வெக்கமா இருக்கு எனக்கு அங்க ஒரு நாலு பேர் முன்னாடி நிக்கிறதுக்குன்னு சொல்றோம், உலக வழக்கில் இருக்கு அந்த பொருளை தான் வைக்கிற. இந்த வார்த்தைய சில பேர் என்ன பண்ணார்கள், ஒருத்தன் காட்டுக்கு வேட்டையாட போறான், அவன் வேட்டைக்கு துணையா நாய அழைச்சிட்டு போறான், அங்க எதிரே ரெண்டு மூணு நரி வந்தது, இந்த வேட்டையாடவன் மேல நரி பாய வந்தது, அப்ப நாய் என்ன பண்ணுச்சு நரி மேல பாய் நரி பாய் நாய் போல் இப்படி பொருள் விடுப்பார். நரிப்பாய் நாய்க்கு நரியின் மேல் பாயிர நாய போல இப்படி உரை இருக்கான் சில பேர். யாரு ஜீவப்ப போயிருக்க அல்லது அவருக்கு யாரோ கூட உரைச்சிருக்கான். அதாவது நரி பாய் நாயேன் என்பதற்கு நரியை பாய்ந்து வேட்டையாடுகிற நாயை போல மாம்ச உணவியை விரும்பியோ அல்லது வேட்டையாடுகிற குணமுள்ள ஒரு நாயனாக இருக்கிற என்னை என்று தன்னை இழிபடுத்திக் கொள்வதற்காக இப்படி ஒரு உரையை சொல்லி கொடுத்திருக்கணும். அவர் அதை கேட்டவுடனே அப்படி எழுதிட்டார். நரியை கண்டு அதன் மேல் பாய்கின்ற நாயைப் போல இருக்கிற இழிவுத்தன்மையுடையனாக நான் இருக்கலாமோ என்பதாக அவரை மாதிரி உரை எழுதிட்டார். அது மாதிரி வராது, இத்தனை அடியாரையும் சொல்லிட்டு இவர்களுக்கு முன்னே நான் வெட்கப்பட்டு இருப்பது நியாயமா, அவர்கள் எங்கே நாயங்கே என்று தனக்கு வெட்கமா இருக்கிறதை சொன்னாரே தவிர நரியை பத்தி பேசி இந்த பாட்டுல இடம் கிடையாது. நல்காது ஒழியான் நமக்கு என்று அந்த இறைவன் நல்காது ஒழியான் அருள் செய்யாமல் விடமாட்டான் என்னைக்காவது அன்பு செய்து விடுவான் என்ற நம்பிக்கையிலே உன் நாமம் திரட்டி உன் திருவார்த்தையை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நயனை நீர் மல்கா உன் திருநாமமாகிய ஐந்தழுத்தை சொல்றது மட்டுமல்ல கண்ணிலிருந்து கண்ணீர் வடிக்கிறேன். நயனம் நீர் மல்கா கண்ணில் நீர் வடித்து வாழ்த்தா வாயினாலே உன்னை வாழ்த்துகிறேன். வாய் குழறா வாய் குழறி போது பேசக்கூட முடியல சில சமயத்துல தடுமாறுகிறேன். வணக்கா உன் காலில் விழுந்து வணங்குகிறேன். மனந்தான் நினைந்துருகி மனத்தினாலே நினைத்து நினைத்து உருகவும் செய்கிறேன். பல்கால் உன்னை பாவித்து பல நாளும் பல முறையும் உன்னை மனத்திலே தியானம் பண்ணி பாவித்து என்பது தியானம் பண்ணி பரவி உனக்கு தோத்திரம் சொல்லி பொன்னம்பலம் என்றே ஒல்வானுக்கும் உயிர்த்து இறங்கி பொன்னம்பலம் பொன்னம்பலம் என்று உன்முன் சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த உயிருக்கு அதாவது மாணிக்க வாசகனாகிய என்னுடைய உயிருக்கு இறங்கி அருளாய் எனக்கு இறக்கம் செய்து அருள் செய்ய வேண்டும் பெருமானே. என்னை உடையானே எனக்கு எஜமானனாய் இருக்கிற பெருமானே எனக்கு நீ உதவி செய் என்பதாக இந்த பாட்டிலே காட்டினார். அதனாலே தில்லையிலே இருக்கின்ற அடியார்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றதையும், தான் அவர்களுக்கு ஒதுங்கி வாழ்கின்றவனாய் இருக்கிறேன் என்பதையும், அப்படி ஒதுங்காமல் அவர்களோடு நானும் உறவாடி வாழ வேண்டும் என்பதையும், எனக்கு இந்த உலக வாழ்வு இருப்பில்லை, உன்னுடைய திருவோலக்கமாகிய கைலாய காட்சி கிடைக்கணும் அல்லது உன் திருவடி பெயர் கிடைக்க வேண்டும் என்று இறைவனிடத்திலே விண்ணப்பிப்பதாகவும் இந்த பதிகம் அமைந்திருக்கிறது. அவற்றிலே முதலிலே இருக்கக்கூடிய ஒரு பாடல் அந்த சிவமந்திரத்தினுடைய இலக்கணங்களை எல்லாம் தெளிவுபடுத்த கூடியதாகவும், சிவ சிவ என்ற மந்திரத்திலே வகடமாகிய சக்தி எழுத்து நடுப்பட்டு இருப்பதும் சிகரமாகிய எழுத்து சக்திக்குள் அடங்கி இருப்பதையும், இந்த முதல் ரெண்டு வரியாலே உடையாள் உண்டன் நடுவிற்கும் உடையாள் நடுவில் நீருத்து என்பதை சொல்லி, அடுத்து அடியே நடுவில் இருவீரும் இருக்கின்றீர்கள், நீங்கள் ரெண்டு பேரும் எனக்கு நடுவிலே இருக்கிறீர்கள் என்று உலகியல் கருத்தை சொல்லி, இவர் தன் உள்ளத்திலே தியானம் பண்ணுகிற முறையை காட்டி, அதற்கு பிறகு அடியார் நடுவில் இருக்கும் அருளை செய்யார். எனக்கு சிவய சிவ என்று சொல்கிற இருதலை மாணிக்கமாகிய உயர்ந்த எழுத்தைப் போல இரண்டு பக்கம் சிவம் இருக்க நான் அவற்றுக்கு நடுவிலே இருக்க வேண்டும், அடியாருக்கு நடுவே நான் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற தன் விருப்பத்தை எடுத்து சொல்லுகிற பிரார்த்தனை பதிகொள்ளே இதை நான் நிறைவு செய்கிறேன். வணக்கம்.